SBS தமிழ்.
2018 ஆண்டின் முதற் பாதியில் சில குறிப்பிட்ட நடிகர்களின் சில படங்கள் வெளியாகியும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அவை வெற்றி பெறவில்லை. ரஜினி, கமல், அஜித், விஜய் ஆகியோரின் படங்கள் இல்லாத பொங்கலாக 2018 பொங்கல் அமைந்தது. விக்ரம் நடிப்பில் ஸ்கெச், சூர்யா நடிப்பில் தானா சேர்ந்த கூட்டம் மற்றும் பிரபுதேவா நடிப்பில் குலேபகாவலி திரைப்படமும் பொங்கல் வெளியீடுகளாக திரைக்கு வந்திருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பாலா இயக்கத்தில் வெளியான நாச்சியார் என்ற திரைப்படம் மக்கள் கவனத்தை ஈர்த்தது. காவல்துறையின் வன்முறையை நியாயப்படுத்துவது போல் அமைந்துள்ள அந்த படத்தில் நாச்சியாராக துணிச்சலான தைரியமிக்க பாத்திரமாக ஜோதிகா நடித்திருந்தது அந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று சொல்லலாம்.
ஹலோ,
நாச்சியா பேசலாமா?
ஆ, ஃபெரோஸ்.
அந்த பையன் ரேபிஸ்ட், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான்.
அடி தாங்க மாட்டாம சொல்றானா?
ஆஹா, அப்படி தெரியல.
அந்த பொண்ணு என்ன சொல்லுது?
அந்த பொண்ணு தெளிவா எல்லாத்தையும் ஒத்துக்குச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ணாங்களா? கெமிஸ்ட்ரி.
இத ரேப் கேஸ்ல தானே போட முடியும். ஏன்னா பொண்ணுக்கு இன்னும் வயசு 18 தான்ல. இவங்கிட்ட வயசை கேட்டா முழிக்கிறான். பாக்குறதுக்கு அந்த சைஸ்ல தான் இருக்கான்.
சரி சரி, ஏஜ் மென்ஷன் பண்ணா மைனர் ரேப் கேஸ்ல தான் வரும். கோர்ட்ல ஆஜர் பண்ணிடுவோம்.
அப்புறம் இந்த கேஸை கொஞ்சம் ஆஃப் தி ரெக்கார்டா கொண்டு போலாம்.
பாவம் சின்ன பசங்க, வெளியே தெரிஞ்சா அவங்க வாழ்க்கையே நாசமாயிரும். நாம தான் பார்த்து ஏதாவது செய்யணும்.
அதே நேரம் வெளியான சவர கத்தி ஜிஆர் ஆதித்யாவின் இயக்கத்தில் மிஷ்கின் மற்றும் ராம் நடித்த திரைப்படம். சவரக்கத்தி ஒரே நாளில் நடந்த சம்பவங்களின் தொகுப்பு. ஆங்கிலத்தில் பிளாக் காமெடி என்று சொல்லப்படும் வகை. சாதி மத மறுப்பு திருமணத்தை தட்டிச் செல்கிறது. சாதி வரி குறித்த ஒரு திரைப்படம் படைவீரன். இயக்குனர் பாரதிராஜா மற்றும் பாடகர் விஜய் யேசுதாஸ் நடிப்பில் தனா இயக்கிய படம். குறிப்பிட்டு சொல்லும்படியாக சிறப்பாக அந்த திரைப்படத்தில் எதுவும் இல்லை என்றாலும் சொல்ல வந்த கருத்தினுள் மட்டும் படம் பயணிப்பதால் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? விவசாயம் பார்த்த வீட்டு பிள்ளை கலெக்டரா இருக்கான், எலக்ட்ரீஷியன் வீட்டு பிள்ளை இன்ஜினியரா இருக்கான், மர வேலை பார்த்தவங்க மந்திரியா இருக்கான். ஆனா நாம இன்னும் பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். படிச்சு முன்னேறணும்டா, முன்னேறி நாட்டுக்கு நாள் நல்லதை பண்ணணும்.
படிச்சு கழிச்சுட்டா பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டா சாதி போயிருமா?
இல்லை, சாதி டேய், எந்த அளவுக்கு மனுஷ பய படிச்சு முன்னேறி இருக்கானோ அந்த அளவுக்கு சாதியும் மதமும் தொத்திக்கிட்டாண்டா வந்திருக்கு. இங்கே படிச்சுட்டு அமெரிக்கா போய் உட்காந்துக்கிறேன், அங்கே ஃபேஸ்புக்கில் எழுதுகிறானா நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு, இங்கே ஒருத்தன் சொல்கிறேன் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு. ஏன்டா 200 வருஷம் வெள்ளக்கார ஆண்டானே, அவன் ஆண்ட பரம்பரை இல்லையா? இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை மதிக்க பழகணும்டா, அதுதான்டா நாகரியா. அன்னைக்கு சண்டைக்கு போனோம் மல்லு கட்டணம்ட்டு பழைய வீரத்தையும் பேசிட்டு கூடாதுடா, விவேகம் வேணும்டா, விவேகம்.
இரண்டு வித்தியாசமான படங்களை தவிர ஒரு வறட்சி பிடியில் சிக்கிய தமிழ் சினிமா கடந்த வருடத்தின் பிற்பகுதியில்தான் ஒரு கலை கண்டிருக்கிறது. அந்த இரண்டு வித்தியாசமான படங்கள் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் திரைப்படம் நகர்ந்த விதம் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை மழுங்கச் செய்துவிட்டன. விஷால், சமந்தா ருத் பிரபு, அர்ஜுன், டெல்லி கணேஷ், ரோபோ சங்கர் ஆகியோரின் நடிப்பில் பி எஸ் மித்ரனின் இயக்கத்தில் வெளியான இரும்பு திரை சைபர் கிரைம் எனப்படும் இணையவழி திருட்டு மற்றும் அளவுக்கு அதிகமாக மக்கள் கடனை பெற்றுவிட்டு திண்டாடுவதற்கு விழிப்புணர்வுகளை தூண்டும் வகையில் கதை ஆரம்பித்திருந்தாலும் பலதையும் சொல்லி அவற்றின் முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டார்கள். மேக்கரி என்ற திரைப்படம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வின் அவசியத்தை எடுத்துச் சொல்வது போல் ஆரம்பித்து பேய்க்கதையாக மாறிவிட்டதால் அதிலும் கருத்து அடிபட்டு போனது. கார்த்திக் சுப்ராஜின் இயக்கத்தில் பிரபுதேவா மற்றும் பல புதியவர்களுடன் எடுக்கப்பட்ட படம் பார்ப்பதற்கு மொழி தேவையில்லை. சந்தோஷ் நாராயணனின் இசையில் அதில் வரும் பாடல்களைத் தவிர அது ஒரு தமிழ் படம் என்று சொல்ல வசனமும் இல்லை. பேய்ப்படம் என்று கூறுகையில் 6 வெவ்வேறு இயக்குநர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் 6 அத்தியாயம். அது குறித்து அதன் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்களிடம் நாம் கண்ட நேர்காணல் நேர்களுக்கு நினைவிருக்கலாம்.
ஒவ்வொரு இயக்குனரும் தனித்தனியா அவங்க அவங்க பண்ணாங்க, யாருடைய தலையீடும் இதுல மற்றவருக்கு கிடையாது. அது நம்ம இப்போ ஆறு இயக்குனரும் இருக்கிறதுனால அவங்க திறமை முழுசா காட்டணும்ன்றதுக்காக அடுத்தவர்கள் படத்தை விட நம்ம படம் இன்னும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களும் எல்லாருமே முழு முயற்சி பண்ணி ஓவரால் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப பெட்டர்மெண்ட் ஆயிருக்கு.
நாக் அஸ்வினின் இயக்கத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகளில் வெளியான நடிகர் திலகம் சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் நடிகர் திலகம். மக்கள் மனதை கவர்ந்த அந்த திரைப்படம் குறித்து நடிகை சாவித்திரியின் கணவர் நடிகர் ஜெமினி கணேசனின் மற்றைய தாரத்து பிள்ளைகள் போர்க்கொடி தூக்கியிருந்தாலும் அதில் நடித்திருந்த கீர்த்தி சுரேஷ் தனது தாயாரைப் போலவே ஆகியிருந்தார் என்று சாவித்திரியின் மகள் கூறியிருப்பதே அந்த படத்தின் மாபெரும் வெற்றி என்று சொல்லலாம். வருடத்தின் முதல் பாதியில் பெரிய நடிகர்களின் படம் வெளியாகாத குறையை தீர்க்க ஜூன் மாதம் வெளியானது ரஜினியின் காலா திரைப்படம். பா ரஞ்சித் இயக்கத்தில் தனுஷ் தயாரிப்பில் வெளியான இந்த திரைப்படம் ரஜினியின் அரசியல் பேச்சுகளில் சிக்கி வசூலில் பெருமளவில் அடிபட்டு போனது. கார்த்தியின் கடைக்குட்டி சிங்கம் விவசாயிகளின் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லும் திரைப்படம் போன்றதொரு தோற்றத்துடன் ஆரம்பித்தது.
எல்லாருக்கும் பேரும் பட்டமும் சேர்ந்து போட்டிருக்கீங்க, தாய்மாமா என் பேரை மட்டும் மொட்டையா போட்டிருக்கீங்க.
எல்லாரும் பெருசா படிச்சிருக்கிறாங்க, பட்டம் போட்டோம். மாப்பிள்ள பத்தாம் கிளாஸ் தானே படிச்சிருக்கீங்க.
டாக்டருக்கெல்லாம் டிஆர்னு போட்டிருக்கீங்க, இன்ஜினியருக்கெல்லாம் ஈஆர்னு போட்டிருக்கீங்க, பிரிண்டிங் வச்சு நடத்துற படிவேல மச்சானு கூட பிரஸ்னு கௌரவமா போட்டிருக்கீங்க. விவசாயம் பண்றதுக்கு விவசாயம் போட்டுக்கலாம்ல.
முன்னர் குறிப்பிட்ட சில திரைப்படங்களைப் போலவே கதையோட்டத்தில் அந்த கருப்பொருளும் காணாமல் போய்விட்டது. ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்பதற்காக ஒருவன் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை நியாயப்படுத்துவது போல் எடுக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் சாதி மறுப்பு திருமணத்தை தட்டிச் செல்கிறது. அத்துடன் குடும்பத்தின் ஒற்றுமை முக்கியம் என்பதை வலியுறுத்தி காட்டுகிறது. இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே வெளியாக இருந்த கமல்ஹாசனின் விஸ்வரூபம் இரண்டு என்ற திரைப்படம் நீண்ட எதிர்பார்ப்பிற்கு பிறகு 2018 வெளியானது. ரஜினியைப் போலவே அரசியல் சாயத்தில் இருக்கும் கமலுக்கும் அவரது ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. அது தவிர சமூக வலைத்தளங்களில் இந்த படம் வெளியானதே தெரியவில்லை என பெரும்பாலானவர்கள் கருத்து பரிமாறிக்கொண்டார்கள். ஆனால் இவை அனைத்தையும் ஈடுகட்டும் வகையில் நயன்தாரா நடிப்பில் வெளியான கோலமாவு கோகிலா மற்றும் இமைக்கா நொடிகள் ஆகிய திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடி வசூலை குவித்தன. வி ஆர் த மில்லர்ஸ் என்ற படத்தை தழுவி கோலமாவு கோகிலா எடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் மேலைத்தேய சாயல் நன்றாகவே அகற்றப்பட்டிருந்தது.
எங்ககிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா தெரியும், நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. அது எனக்காக தான் பண்ணுறேன்னு தெரியும். இங்கே பாரு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இனிமேல் எது பண்ணாலும் நம்ம சேர்ந்தே பண்ணுவோம், புரியுதா? சாரிப்பா.
ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லுவேன். உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவியான்னா, ஏன் நீ காப்பாற்ற வேண்டியதானே என்னையே கேட்பேன். அதுக்கு எனக்கு வக்கீல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் மூணு பேர் இப்படி பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்து குலைக்கிறேன்.
அதன்பின் மணிரத்னத்தின் இயக்கத்தில் சிம்பு, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி மற்றும் அருண் விஜய் ஆகியோரின் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியான செக்கச் சிவந்த வானம் என்ற திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் வசூலில் தரமானது என்று நிரூபித்து விட்டதாக சினிமா விநியோகத்தர்கள் தெரிவித்தனர். இந்த படத்தில் வரும் மூன்று கதாநாயகர்களை மையப்படுத்தித்தான் திரைப்படம் நகர்கிறது. ஜோதிகா, அதித்தி ராவ், டயானா எரப்பா, ஐஸ்வர்யா ராஜேஷ் என நான்கு நாயகிகள் இருந்தாலும் மற்ற மூன்று பேரையும் பின்தள்ளி முன்னிற்கும்படியான பாத்திரப்படைப்பு ஜோதிகாவிற்கு. நீண்ட இடைவெளிக்கு பின் ஜோதிகா 2015 நடித்த 36 வயதினிலே திரைப்படத்தை நினைவுபடுத்தும் ஒரு திரைப்படமான காற்றின் மொழி திரைப்படத்தில் இரவு நேரத்தில் வேலைக்கு செல்லும் பெண்கள் படும் சிரமத்தை சீராக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள்.
இதே ரூம்ல உங்ககிட்ட என்னால முடியும்னு சொன்னேன், நீங்களும் என்ன நம்புனீங்க. ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு, நம்பினா உங்களுக்கு சாரி சொல்ல வேண்டியிருக்கு, நம்பாதான் உங்களுக்கு சரி சொல்ல வேண்டியிருக்கு. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது ஒரு கொடுப்பினே, அது எனக்கு இல்லை மேடம். மறுபடியும் என் சின்ன உலகத்துக்கு போனோம், வீடு சமையல் பாக்யலக்ஷ்மி அக்காக்களோட அட்வைஸ். வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, நீங்கள் என்னை நம்பி பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க, நான் தான் உங்களை பாதியில் விட்டுட்டு போகிறேன், சாரி.
எஸ்பிஎஸ் தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது 2018 வெளியான தமிழ் திரைப்படங்களின் தொகுப்பு. இந்த வருடம் வெளியான சில திகில் படங்களில் பார்வையாளர்களின் வரவேற்பை பெற்ற 2 திரைப்படங்கள் முன்னர் குறிப்பிட்ட இமைக்கா நொடிகள் மற்றும் ராட்சசன். சிங்கத்தின் இரையை ஹைனா எனப்படும் கழுதை புலியொன்று தந்திரமாக பறித்துச் சென்றால் அந்த சிங்கம் என்ன செய்யும்? இமைக்கா நொடிகள் படத்தின் கதை அதுதான் என்பதை அனுராக் காஷ்யப் நடித்துள்ள பாத்திரம் கதையாகச் சொல்லும். கதாநாயகியாக நயன்தாரா ஏற்றுள்ள பாத்திரம் சிங்கமா இல்லை கழுதை புலியா என்று நம்மை ஊகிக்க வைக்கும் திரைப்படம் இமைக்கா நொடிகள். அதிகளவிலான ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், தர்க்க ஓட்டைகள் நிறைந்த நீளமான படமாக இருந்ததால் சில நேரங்களில் தொடர்ந்து பார்ப்பதில் சிரமங்கள் இருந்தாலும் திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை படத்தை கண்ணிமைக்காமல் பார்க்க வைத்தது. பாடசாலை மாணவிகளை மட்டும் கொடூரமாக கொலை செய்யும் சீரியல் கில்லருக்கும் அவனை பிடிக்க விரட்டும் போலீஸ் அதிகாரிக்கும் நடக்கும் திக் திக் நிமிடங்கள்தான் ராட்சசன். சைக்கோ கில்லர் திரைப்படங்களில் பெரும்பாலும் ரத்தம் சொட்ட சொட்ட முகம் சுளிக்கும்படியான காட்சிகள் இருக்கும். ஆனால் அப்படியான காட்சிகள் இல்லாமல் இசை வழியே நம்மை பயமுறுத்தும் திரைப்படம் ராட்சசன். நடிகையர் திலகம் போல் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் ஒன்று டிராஃபிக் ராமசாமி. டிராஃபிக் ராமசாமி திரைப்படம் ஏமாற்றம் தந்தது. ராமசாமியை பலரும் ஒரு ஜோக்கராக பார்க்கிறார்கள் என்பது அவர் குறித்து வரும் செய்திகளில் மட்டுமல்ல, அவர் தேர்தலில் நின்றபோது 200,000+ மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்திருந்த தேர்தலில் வெறும் 1170 வாக்குகளை மட்டுமே அவர் பெற்றிருந்தது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் தனி மனிதனாக அவர் சமூக போராட்டம் செய்து வருவது பாராட்டுதற்குரியது. அந்த எதிர்பார்ப்பில் அவரது வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் என்று பார்த்தால் அவர் தொடர்ந்த ஒரே ஒரு வழக்கை மட்டும் வைத்து படமெடுத்த இயக்குனர் விக்கி இது டிராஃபிக் ராமசாமியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் இல்லை என்று படத்தின் ஆரம்பத்திலேயே அறிவித்து தப்பிக்கொள்கிறார். தனுஷ் நடிப்பில் வெளியான வெற்றிமாறனின் வடசென்னை திரைப்படம் அந்த பிரதேச மக்களின் வாழ்க்கையை இயல்பாக காட்டுகிறது. அதிகளவிலான வன்முறை காட்சிகள் சில இடங்களில் வலிந்து சேர்க்கப்பட்டது போல் தெரிகிறது. இருந்தாலும் இந்த திரைப்படம் மக்களிடையே மிகவும் பிரபலமான 2018 திரைப்படங்களில் ஒன்று. விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படம் மெர்சல் போன்று அரசியல் பேச படம் வெளியாகி பெரிய சிக்கலில் மாட்டியது. படம் மிக சுமார் என்றாலும் அரசியல்வாதிகளின் விளம்பரத்தால் படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது.
நான் எந்த கம்பெனியும் விலைக்கு வாங்க வரல, இன்னைக்கு என்ன நாள், எலெக்ஷன் டே, நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன்.
அவர் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்கப்பா.
இன்னும் ஒரு நாள்ல என்னென்னலாம் மாறும் மாறப்போகுதுன்னு ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. I'm a corporate criminal.
Get ready, Fox! உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க. இதுதான் நம்ம சர்க்கார்.
நவம்பர் மாதம் இறுதியில் வெளியாகி தற்போது வரை வசூல் புரட்சி செய்து கொண்டிருக்கிறது ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்து வெளியான 2.0 திரைப்படம். பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு இயக்குனர் ஷங்கர் தான் முக்கிய காரணம் என்று பல விமர்சகர்கள் கூறுகிறார்கள். நடிகர் நீட் தேர்வால் பலியான அனிதாவின் கதையை மையமாக வைத்து அநீதி என்ற குறும்படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறும்பட வெளியீட்டு விழாவில் பேசிய மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, இலங்கை தமிழர்கள் படுகொலை பற்றி ஒரு படைப்பு கூட வரவில்லை என்று வருத்தமுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தார். அப்படியான ஒரு திரைப்படம் ஆஸ்திரேலிய கலைஞர்களின் உருவாக்கத்தில் சாட்சிகள் சொர்க்கத்தில் என்ற பெயரில் 2018 வெளியாகியிருந்தது. இலங்கையிலிருக்கும் முன்னாள் தமிழ் போராளிகளின் தற்போதைய வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கும் பனைமரக் காடு என்ற திரைப்படம் இலங்கை தமிழ் கலைஞர்களால் அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது. அதன் இயக்குனர் கேசவராஜாவை நாம் நேர்கண்டிருந்தது நேர்களுக்கு நினைவிருக்கலாம்.
போர் முடிவடைந்த பின்பும் அந்த போரின் சுமைகளை என்றும் சுமந்து கொண்டிருப்பவர் அதே மக்கள். மக்களுடன் வாழ்ந்த நான் ஒரு படைப்பாளியாக நான் சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் எனக்கு இருக்கிறது. நான் வந்து பெரிதாக நான் எது சாதித்து விட்டதாக கருதவில்லை. என்னுடைய கடமையை ஊடாக நான் செய்திருக்கிறேன்.
2018 ஆண்டின் கடைசி 2 வாரத்திற்குள் 9 திரைப்படங்கள் வெளியாகின. அவற்றுள் நாடகம் கூத்து என்பவற்றை அறிந்தவர்கள் ரசிப்பவர்கள் விரும்பிய ஒரு திரைப்படம் பாலாஜி தரணிதரனின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான சீதக்காதி. அந்த திரைப்படத்தை விரும்பியவர்களே அவசியமில்லாமல் திரைப்படத்தை நீட்டிவிட்டார்கள் என்று குறை கூறுகையில், வியாபார ரீதியாக அந்த திரைப்படம் பெரும் தோல்வியை சந்தித்திருப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. இரண்டாயிரத்தி 2018 பல ரசிகர்களிடம் பாராட்டை பெற்ற படம் சி. பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியான 96. 1996 ஆண்டு ஒன்றாக பள்ளியில் படித்த ராமச்சந்திரன் மற்றும் ஜானகி தேவி ஒருவரையொருவர் காதலித்தார்கள். குடும்ப பிரச்சனைகள் காரணமாக 10ஆம் வகுப்பிற்கு பிறகு ராம் பள்ளியை விட்டுவிட்டு தனது குடும்பத்துடன் சென்னைக்கு சென்று விடுகிறார். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் சந்திக்க முடியாமல் போகிறது. ஒரு பயண புகைப்படக்காரராகும் ராம் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது பள்ளி தோழர்களை தொடர்பு கொண்டு ஒருவரையொருவர் சந்திக்க ஏற்பாடு செய்கிறார். ராம் மற்றும் ஜானு 22 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றனர். அதன் பின்னர் இவர்கள் இருவரும் இணைகிறார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் கதை.
சரிஜா, நான் கிளம்புறேன். நீ சத்தம் தூங்கு. நான் காலைல 3 மணிக்கு கிளம்பிட்டு உனக்கு கால் பண்ணி கீழே வந்து சரியா? பை.
டேய், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இங்கே வா.
இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் வாங்க. என்ன சொல்ல பரவாயில்ல.
சி வந்து உக்கார். சிலி ஃபெலோ, 22 வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு, அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அதை நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு தூங்கலாம் சொல்லாத. எனக்கும் கூட இருக்கணும், எனக்கும் கூட பேசணும், அவ்வளோதான். ஓகே. என்ன,
கடந்த வருடம் வெளியான முக்கிய திரைப்படங்களில் இன்னும் ஒன்று மேற்குத் தொடர்ச்சி மலை. மேற்குத் தொடர்ச்சி மலை முகடுகளில் வாழும் எளிய மனிதர்களின் காணி நிலம் வாங்கும் கனவு கடைசி வரை கனவாகவே கலைந்து போகும் அவலம் ரங்கசாமி கதாபாத்திரம் மூலம் மேற்குத் தொடர்ச்சி மலை படத்தில் அழுத்தமாக பதியப்பட்டுள்ளது. பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த படம் உழைக்கும் மனிதர்கள் மத்தியில் மட்டுமின்றி எல்லா தரப்பு மக்களிடமும் வரவேற்பை பெற்றது.
என்ன பாக்கியாக்கா, இப்பதான் மாவாட்டிச்சிருக்க?
ஆனை வந்துருச்சியா? ஆனை வரட்டி விட்டு விடிய விடிய வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன்.
ஆனை காப்பி கொடுப்பா.
ஏமாறு கட்டி நான் உறக்கம்லாம் வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன்.
தம்பியா இருக்கா? பூசா இருக்க?
அவன் என் சொந்தக்கார பையன்தான். நிலக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன்.
சரி,
மனத்தோட்டில் போய் பத்திரிக்கை வைக்கணுமா? ஆனை வந்து பயந்துட்டு உக்காந்துருக்கேன்.
ஏப்பா, ஏய் ஏப்பா, ஆனைக்கா பயந்துக்கு இருக்கா? என்ன செய்ய போதும் ஆனா? நம்ம வாழ்ல நம்ம வேலையை பார்த்தா அது வாழ்ல அது வேலையை பார்க்கும்பா. அப்படியே வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட்டு போசாமின்னா போயிருமாப்பா.
அப்படியாண்ணே. சரி,
அண்ணே கேத்துறேனே, வாணே கிளம்பலாம்.
நான் போயிட்டு வரேமா.
கதையின் நாயகன் ரங்கசாமியின் வாழ்க்கை கதையை முதன்மைப்படுத்துவதோடு சின்ன சின்ன துணை கதாபாத்திரங்களின் கதைகளையும் கச்சிதமாக கோர்த்து கூறுவதன் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையின் இன்றைய சித்திரத்தை ஒரு தொகுப்பாக காட்டுகிறார் இயக்குனர் லெனின் பாரதி. 2 பாடல்கள் மட்டுமே என்றாலும் கதையையும் களத்தையும் மனதுக்குள் கடத்துகிறது இளையராஜாவின் இசை. தேனி ஈஸ்வரனின் ஒளிப்பதிவு திரைப்படத்திற்கு உயிர் சேர்க்கிறது. அத்தனை பெரிய மலையின் அழகை 70 mm திரைக்குள் அடக்கியிருக்கிறார் அவர். மக்கள் உழைப்பால் வரைந்த ஒற்றையடி பாதைகள், வளர்ச்சியின் பெயரால் உருவான கொண்டை வளைவுச் சாலைகள் தொடங்கி மேற்குத் தொடர்ச்சி மலையின் முகடுகள், தோட்டங்கள், எளிய மக்களின் வீடுகளையும் தனது ஒளிப்பதிவால் சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். கடந்த வருடம் வெளியான மிகச்சிறந்த திரைப்படம் என்று பலராலும் கணிக்கப்பட்டிருப்பது பரியேறும் பெருமாள். ப. ரஞ்சித்தின் தயாரிப்பில் கதிர், ஆனந்தி முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து உருவாகியுள்ள திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கும் முதல் திரைப்படம் இதுவாகும். திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குளத்தைச் சேர்ந்தவர் பரியேறும் பெருமாள். ஆசை ஆசையாக வளர்த்து வந்த கருப்பி என்ற நாயை இன்னொரு சமூகத்தைச் சார்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு சிதைப்பதுடன் ஆரம்பிக்கிறது திரைப்படம். வழக்குரைஞராக வந்தால் நெஞ்சை நிமித்திவிட்டு பேசலாம் என்று முடிவெடுக்கும் பரியேறும் பெருமாள் சட்டக்கல்லூரிக்கு படிக்கச் செல்லும்போது சந்தித்த அனுபவங்களை அழகாக சித்தரிக்கிறது இந்த திரைப்படம். சாதிய வன்மம் கொலைவரி தாக்குதலாக மாற கதாநாயகன் அதை எப்படி எதிர்கொள்கிறார், அவரின் சட்டப்படிப்பு என்ன ஆனது, முளைத்த காதலுக்கு என்ன நடந்தது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது திரைக்கதை.
வாங்க சார், வாங்க. எப்படி செத்து கிடக்கான்னு பார்க்க வந்தீங்களா? யோ, நீ எல்லாம் மனுஷங்களாயா? அன்பா கூப்பிட்டான்னு வீட்டுக்கு வந்தா அடைச்சி வச்சு அடித்து மூஞ்சியில் ஒன்றுக்கு போய் உங்கள் வெறி தீரலல்ல? கேவலம் ஒரு கிழவனை எனக்குள்ள நினச்சிருக்கீங்க. தூ, இதுக்கு பேர் தான் வீரமாயா? யோ, இன்னைக்கு உன் பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சா இல்லை, அப்பான்னு கூப்பிட்டால அந்த சிரிப்பும் அந்த அப்பாங்கிற வார்த்தையும் நான் உனக்கு போட்ட பிச்சை. இது எல்லாத்தையும் போய் உன் பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தான்னு வெய்யே, அவளே வந்து உன் மூஞ்சியில் காரி துப்பிட்டு தூக்கில் போய் தொங்கியிருப்பா. அதனால தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். வெண்ணையா, என்ன, நான் செத்தாதான் நீ அவளுக்கு அவன் நம்புற அப்பனா கிடைப்பண்ணா. வாயா, நீயே வந்து கொல்லையா, வாயா, நீயே வந்து கொல்ல. என்ன கொண்டதுக்கு அப்புறமும் உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா போயா, போய் அவளையும் சேர்த்து கொல்ல. யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுலையான உங்களோட கீழே போயிட்டா? இப்ப சொல்றேன், ஏர் பிடிச்ச கையில நானும் வால் பிடிச்ச வந்தா. அதனால நான் இங்க தான் இருப்பேன், நான் ஆசைப்பட்டதுதான் படிப்பேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, போங்க.
இறுதி காட்சியில் வரும் 2 டீ கிளாஸ்கள் தான் பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படம் சமூகத்தில் உள்ள முரண்களை மிக நேர்த்தியாக பதிவு செய்தது என்பதற்கும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் வழிகளை பேசும் உளவியல் நுட்பங்களை யாவரும் புரியும் வகையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் நல்ல சான்று. எமது கணிப்பில் 2018 சுமார் 180 திரைப்படங்கள் தமிழில் வெளியாகியுள்ளன. அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர் என்ற பெருமையை 11 படங்களில் நடித்திருக்கும் யோகி பாபு பெறுகிறார். நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் விஜய் சேதுபதி 7 படங்களில் நடித்து அந்த பெருமையை சேர்த்திருக்கிறார். ஆனால் அவர் நடித்த எல்லா படங்களுமே பார்க்கக்கூடியனவா என்ற கேள்வியைப் போல, வெளியிடப்பட்ட 180 படங்களில் நாம் குறிப்பிட்ட இந்த சில படங்கள் மட்டும்தான் இம்மனதில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.